இந்த நாளிலும் நான் முதலாவது தேவனுடைய வார்த்தையின் ஒரு பகுதியையும், இரண்டாவது நான் பகுதியிலே நான் சபையை குறித்தும் சபையின் சில கிரமங்களை குறித்தும் உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்றேன். இன்றைக்கும் இந்த புதிய வருஷத்திலும் தேவன் சபைக்கு கொடுத்த ஒரு வார்த்தை நான் கடந்த கிழமை சொல்லியிருந்தேன், இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், புதிதானவைகளை நான் உங்கள் மத்தியிலே அங்கே நான் செய்கிறேன் என்று சொல்லி. அப்போ தேவன் புதிதான காரியங்களை செய்வதற்கு நானும் நீங்களும் எங்களை வார்த்தைக்கும் கீழ்ப்படுதலுக்கும் நாங்கள் ஒப்புக் கொடுப்போமானால் கர்த்தருடைய வாக்கு தத்தம் வார்த்தையானது அது எங்களுக்குள்ளே அங்கே நிறைவேறும். எனக்கு அறிமான உள்ளே தேவனை முழுவதுமாய் நம்புவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தரில் பட்சத்தில் சார்ந்து கொள்வோம், அவரையே நாங்கள் சார்ந்து கொள்ளுவோம். ஆமென். உங்களுக்கு வருகிற எல்லா காரியம், நீங்கள் நிற்கிற என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள், கர்த்தரை முழுவதுமாய் நம்புங்கள். நம்பி கீழ்ப்படுகிறதான ஒரு கீழ்ப்படிவு இன்றைக்கு கிறிஸ்துவடைய வாழ்க்கையிலே சபை நடுவிலே அங்கே வர வேண்டும். நம் தேவனை நம்பி கீழ்ப்படுகிறதான நல்ல ஒரு கீழ்ப்படிவு அங்கே கடந்து வர வேண்டும். இன்றைக்கு பார்க்கும் உலகத்தில் எவ்வளவோ பேரை நாங்கள் நம்புறோம். சில வீரத்தில் நாங்கள் டாக்டர் மாரத்தில் போகிறோம், டாக்டர் சொல்ற காரியங்களை விளங்குதோ விளங்க இல்லையோ அந்த டாக்டரோட வார்த்தைகளை நாங்கள் நம்புறோம். இதை குடிங்கன்னு சொல்றாங்க, இதை நாங்கள் குடிக்கிறோம். பல காரியங்கள், இதை இப்போ நாங்கள் ஊசி ஏற்றுறோம், அது மயக்கம் வரும், மூன்று மனத்தை அதுக்கு பிறகு நீங்கள் திரும்ப முழிச்சிடுவீங்க, அதையும் நாங்கள் நம்புகிறோம். உலகத்தில் பல மனிதர்கள்லாம் நம்புகிறோம், எங்களுக்கு சொந்தம் இல்லை, உறவில்லை, எங்களுக்கான அவங்க ஒன்றுமே இதுக்கு முதல் செஞ்சதும் இல்லை, அந்த மனுஷனையெல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம், நம்புகிறோம். ஆனால் என்னையும் உங்களையும் படைத்து தவறிப்போன எங்களை எல்லாரையும் தன் இரத்தத்தை சிந்தி தன் சர்வத்தை பிட்க கொடுத்து மீட்டு கொண்ட அந்த தேவத்தை முழுவதுமாய் நம்பி சார்ந்து கீழ்ப்படுகிறதற்கு இன்றைக்கு பல பேருடைய வாழ்க்கையில் தயக்கங்கள், கீழ்ப்படியாமைகள், நம்பிக்கையற்ற தன்மைகள் இன்றைக்கு பல பேருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. அவை எனக்கு அறிமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்பி அவருக்கு கீழ்ப்படியுங்கள். அவை அதை குறித்து சுருக்கமாக இந்த நாளிலே சில குறிப்புகளை பார்த்து மீதியாக நாங்கள் கடந்து செல்லலாம். ஏற்கனவே நான் புது வருஷத்தில் சொன்ன ஒரு காரியம் ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கின்றேன். அதை திரும்ப வசனங்களை வாசிக்காதபடி நான் கடந்து செல்ல விரும்புகின்றேன். ஆதி ஆமத்தில் நான் சொன்னேன், நோவாவை குறித்து சொன்னேன். நோவா தன் குடும்பத்தை காப்பதற்காக என்ன செய்தான்? ஆமென், ஆமென், பேழையை கட்டினான். அதை இன்னொரு வேதத்தில் என்ன சொல்லலாம், நான் என்ன சொன்னேன், பெரிய ஒரு வேலையை செய்தான். அதைத்தான் நான் சொன்னேன், தன் குடும்பத்தை காப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினார், உண்மைதான். ஆனால் அது என்ன, ஆறு பேர் போற, எட்டு பேர் போற சின்ன கப்பல் இல்ல, அது ஒரு பெரிய பேழை. அந்த வசனத்தில் ரெண்டு இடத்துல சொல்லப்படுகிறது, நோவா தேவன் சொன்னபடி எல்லாம் செய்து கீழ்ப்படிந்தான். ஆமென். தேவன் சொன்னபடி எல்லாம் செய்து கீழ்ப்படிந்தான். எனக்கு அறிமையான உள்ள அதனால பார்க்கிறோம் அவனுடைய குடும்பத்தார். நாங்கள் பார்த்து முடிச்சோம்னா நோவா, நான் நினைக்கிறேன் சூழ்நிலையிலே பார்க்கிறோம், நோவா கீழ்ப்படிந்தான், உண்மைதான். ஆனால் நிச்சயம் அந்த கீழ்ப்படுதலுக்குள்ளே அந்த மனைவியுடைய ஒரு ஒத்துழைப்பு, கீழ்ப்படுதல் இருக்கிறது. அந்த கீழ்ப்படுதலுக்குள்ளே வாலிப பிள்ளைகள் ஆகிய சேம், காம், யாப்பேத்துடைய கீழ்ப்படிவுகள் இருக்கிறது. அவனுடைய திருமணம் பண்ணின அந்த பிள்ளைகளுடைய கீழ்ப்படிவுகளும் அதுக்குள்ள இருக்கிறது. அவங்க மறக்க இல்லை, இந்த திட்டத்தை அவங்க எதிர்க்க இல்லை, இது வேணாம் என்று சொல்லல, நாங்க இதுக்குள்ள வரமாட்டோம் என்று சொல்ல இல்ல, தகப்பனும் தேவனை கீழ்ப்படிஞ்சா கீழ்ப்படிஞ்சிட்டு போ, நாங்கள் நினைச்சதை செய்கிறோம் என்று சொல்லல. அவருடைய மனைவி, அவருடைய சேம், காம், யாப்பே, தம்முடைய பிள்ளைகள், பிள்ளைகளை திருமணமான எல்லாரும் பார்க்கிறோடைய ஒரு கீழ்ப்படிவு, ஒரு கூட்டு கீழ்ப்படிதல் அங்கே காணப்படுகிறது. அவர்கள் கீழ்ப்படிந்து இப்படி ஒரு பெரிய வேலையை செய்ததுனாலே அந்த குடும்பம் என்ன செய்யப்பட்டது, காக்கப்பட்டுச்சு. அந்த முழு குடும்பமும் அங்கே என்ன செய்யப்படுகிறது, காக்கப்படுகிறது. ஆகவே நோவா ஒரு பெரிய வேலையை செய்தான். ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன், கருமானவளே, இன்றைக்கு உங்களுடைய கீழ்ப்படிதல், மனைவியுடைய கீழ்ப்படிதல், கணவனுடைய கீழ்ப்படிதல், பிள்ளைகளுடைய கீழ்ப்படிதல், ஒவ்வொன்றும் உங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எத்தனை ஆமென் சொல்றீங்க? ஆமென். உங்களுடைய குடும்பங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பார்க்கிறோம், தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது உங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கு குடும்பங்கள் உண்டு, குடும்பத்திலே கீழ்ப்படிவுகள் இல்லை. பிள்ளைகள் பெற்றோரைக்கு கீழ்ப்படுகிறதில்லை, பிள்ளைகள் பெற்றோரை மதிக்கிறதில்லை, கணவன் மனைவியை அன்பு செய்கிறதில்லை, மனைவி எல்லா காரியத்திலும் கணவனுக்கு கீழ்ப்படுகிறதில்லை. குடும்பம் சேர்ந்து தேவனுடைய காரியங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற ஜனங்கள், விதமாய் குறைவுள்ள ஜனங்கள் காணப்படுகிறதுனால பார்க்கிறோம், குடும்பத்துக்கு கொடுக்கப்படுகிற தேவன் வைத்திருக்கிற திட்டத்துக்குரிய பெரிய ஆசீர்வாதத்தை குடும்பங்கள் இன்றைக்கு இழக்கின்றன. ஆகவே நீங்கள் நம்பி கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிதல் உங்களுடைய வீடுகளுக்கு, உங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை அங்கே கொண்டு வருகிறது. ஆமென். நோவாவுக்கு அந்த ஆசீர்வாதம் அங்கே கடந்து வந்தது. அவன் கீழ்ப்படிந்த ஒரு குடும்பத்தின் தலைவனாயிருந்து அங்கே அவன் கீழ்ப்படிந்ததுனாலே தன் மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், பார்க்கிறோம் அவனை சார்ந்த மக்களை காக்கத்தக்க பெரிதான ஒரு கீழ்ப்படிவை அவன் பெற்றான். இன்றைக்கு பார்க்கிறோம் உங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாய் நீங்கள் எத்தனை பேர் கீழ்ப்படி ஆயத்தமாயிருக்கிறீர்கள். இரண்டாவது ஒரு காரியம், ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 22வது அதிகாரம், ரெண்டு ராஜாக்கள் 22வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 22:1. அவன் 8 வயதா இருந்த பொழுது அங்கே ராஜ்யத்துக்கு ராஜாவாய் அங்கே மாறினான். அது மட்டுமல்ல, 11வது 13வது வசனங்களை வாசியுங்கள். 11:12-13. பார்க்கிறோம் யோசியா ராஜா இங்கே கண்டெடுக்கப்பட்ட ஒரு நியாயப்பிரமான புஸ்தகத்தை அங்கே கொண்டு வந்தவட கரத்தில் கொடுக்கிறார்கள். அந்த புஸ்தகத்தை அவன் பார்க்கிறான். ஐயோ, அநேகமான கட்டளைகள் இங்கே, நியமங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் எங்களுடைய மிற்புதாக்கள் என்ன செய்யலாம், அநேகர் இதை கடைபிடிக்கவில்லை. ஆகவே தேவனுடைய கோபம் எங்கள் மீது வரப்போகிறது. ஆகவே இதை வாசித்து அவன் துக்கிக்கிறான், மனஸ்தாபப்படுகிறான். என்ன, அது சொல்லப்பட்ட நியமங்களுக்கு எங்களுடைய தலைமுறை என்ன செய்யல, முற்தலைமுறை கீழ்ப்படியாமல் போயிட்டு. இன்றைக்கு நான் ரெண்டாவது நான் சொல்லுகிறேன், குடும்பத்தை குறித்து சொன்னேன். குடும்பத்திலே ஒரு நல்ல எழுப்புதல், குடும்பத்தில் நல்ல ஒரு ஒரு ஆசீர்வாதம் கடந்து வர நீங்கள் ஒவ்வொருத்தரும் பிள்ளைகள், கணவன், மனைவி, குடும்பமாய் நீங்கள் கீழ்ப்படுதலுக்குள்ளே போக வேண்டும். இரண்டாவது சபையை குறித்து பேசுகிறேன். ஏன்னா குடும்பம் இரண்டாவது சபைக்குள்ளே அங்கே வருகிறது, சபையை வருகிறது. ஆகவே இரண்டாவது சபையிலே வருகிறதான ஒரு மாற்றத்தை குறித்து சொல்லுகிறேன். இன்றைக்கு சபையிலே எழுப்புதல் வர வேண்டும், சபையிலே ஆத்துமாக்கள் வர வேண்டும், சபையிலே அது வர வேண்டும் இது வர வேண்டும், ஜபிப்பது நல்லதுதான். ஆனால் ஜப வீரர்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஜபிக்கிற ஜபம் மட்டுமல்ல, குடும்பத்திலே உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற கீழ்ப்படிவு வராமல், இரண்டாவது உங்களுடைய கீழ்ப்படிவு சபையிலே இருக்காமல் உங்கள் மூலமாய் ஒரு எழுப்புதல் சபைக்கு வரும் என்று நினைப்பது உங்களுடைய அறியாமை. நீங்க ஒரு எழுப்புதல் என்ன செய்ய மாட்டீங்க, காரணராய் மாற மாட்டீங்க, எழுப்புதலுக்கு காரணமாய் நீங்க மாற மாட்டீங்க. உங்களுடைய ஜெபம் ஏதோ ஒரு வார்த்தையின் ஜெபமாய் காணப்படும். என்ன, முதலாவது உங்களுடைய கீழ்ப்படுதல் குடும்பத்திலே ஆரம்பிக்கிறது, இரண்டாவது அது சபை நடுவிலே இருக்க வேண்டும். இங்கே பார்க்கின்றோம் இந்த தேசம். ஏன் நான் சொல்லுகிறேன்னு சொன்னால், இந்த ராஜா அதனுடைய 23வது அதிகாரம் 25வது வசனத்தை ஒரு தடவை வாசியுங்கள். 23:25. அவனை போல ஒரு நல்ல ஒரு ராஜா அங்கே பார்க்கிறோம், அவனை குறித்து மேன்மை பாராட்டப்படுகிறது. ஆமென். ஒரு நல்ல ராஜா, அவனுக்கு முன்பு இப்படி இருந்ததில்லை, இனிமேல் வரப்போறது, நல்ல ஒரு ராஜ்யத்தை நடத்தினான் என்று பார்க்கிறோம். அவனுடைய அந்த ராஜ்யம் ஒரு செழித்தது, அவனுடைய ராஜ்யம் நன்றாய் காணப்பட்டது. ஏன், அதுபோல சபையிலே அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை வர வேண்டும் என்று சொன்னால் பார்க்கிறோம் இங்கே இவன் என்ன செய்கிறான், நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் இப்படி எழுதியிருக்கிறது என்று சொல்லி மனஸ்தாபப்பட்டு எங்கள் முற்பிதாக்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள். நாங்கள் அதை கீழ்ப்படிவோம், நாங்கள் அதை செய்வோம். ஆகவே சபையிலே தேவனுடைய வார்த்தைக்கு, நியதிகளுக்கு, நியமங்களுக்கு நானும் நீங்களும் கீழ்ப்படிவோமானால் சபைக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும். ஆமென். சபையில் ஒரு எழுப்புதல் வரும், சபையில் ஒரு அசைவு வரும். அப்படி சிந்தித்து பாருங்கள், சபையிலே ஒரு அசைவு வருகிறதற்கு நான் காரணமாக இருக்கிறேனா, அல்லது சபையிலே எழுப்புதல் அணைவதற்கு நான் காரணமாக இருக்கிறேனா? ரெண்டுக்கும் நான் காரணமாக மாறலாம். சபையில் எழுப்புதல் வர்றதற்கு நான் ஒரு காரணமாக மாறலாம், சபை அந்த எழுப்புதல் நூந்து அணைஞ்சு போறதுக்கும் நான் ஒரு காரணமாக மாறலாம். நீ எதற்கு காரணமாக மாறுறீங்க? நீ யாரா நீங்க இருக்கிறீங்க? இங்கே இந்த ராஜா, யோசியா ராஜா பார்க்கின்றோம், நியாயப்பிரமாண புஸ்தகங்களில் எழுதியிருக்கிறவைகளை அங்கே அவன் விசாரித்து வாசித்து அதை கடைபிடிக்கும்படிக்காய் அங்கே பார்க்கின்றோம். அவனுடைய பிரயாசத்தை இங்கே பார்க்கக்கூடியதாய் இருக்கிறது. என கருமையானவர்களே, மூன்றாவது அங்கே நாங்கள் பார்க்கும் பொழுது சபையில் நடுவிலே நாம் பெற்றுக் கொள்கிறதான இந்த கீழ்ப்படிதல், அது மட்டுமல்ல அங்கே என கருமையானவர்களே, பலவருடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கிறோம் எங்களுக்கு ஊழியக்காரராய் வர வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஊழியம் செய்ய வேண்டும், கர்த்தருக்காக ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற ஆசை அங்கே உங்களுக்கு உண்டு, நல்லது. ஆனால் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு எத்தனை பேர் கீழ்ப்படுகிறோம்? எத்தனை பேர் கர்த்தருடைய வாழ்க்கைக்கு பார்க்கும்? மாறாக எங்களுடைய வாழ்க்கையில பல வேளைகளிலே சாட்டு போக்குகள் அநேகம் உண்டு. பழைய ஏற்பாட்டிலையும் சொன்னார்கள், இன்றைக்கும் எங்களுக்கு முன்பு வாழ்ந்த ஜனங்களும் சொன்னார்கள், இன்றைக்கு நாங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நீ பல பல காரியங்களுக்கு நாங்கள் நியாயம் சொல்லுகிறோம், ஏப்பா ஏன் நீ இதை செய்யல, அது ஏன் இதை நீ இப்படி செய்தா என்று கேட்டா எல்லாருமே சொல்றோம். நாங்கள் அதுக்கு காரணம் சொல்றோம், ஏன் இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பயங்கரவாதங்கள் இயக்கங்கள் இவர்களுக்கு நீங்க ஏன் இப்படி செய்யறீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு காரணம் இருக்கா இல்லையா? ஒரு காரணம் இருக்கு, ஒரு கொள்கை இருக்கு, ஒரு காரியத்தை அவங்க சொல்றாங்க, எல்லாரும் காரணம் அங்க உண்டு. மோசே சொன்னா நான் என்ன செய்ய முடியாது, எனக்கு பேச்சு வராது, நீ போன்னு சொல்லி சொன்னா நீ என்ன சார், நீ ஜனங்களை போய் நீ அழைச்சு நடத்தி கொண்டு போன்னு சொல்லி எனக்கு பேச்சு வராது, எனக்கு எல்லாம் திக்கும் மந்தமா இருக்குது, எனக்கு ஏலாது. மோசே ஒரு காரணத்தை சொன்னா, நான் சிறுபிள்ள, நான் என்னால முடியாது சொன்னா, நீ சிறுபிள்ளை சொல்லாது, நீ போகும் இடம் எல்லாம் கத்தரனோடு கூட நான் இருக்கிறேன், நீ சிறுபிள்ளை சொல்லாதே. தங்களுடைய அழைப்புகளுக்கு சாட்டு போக்கு சொன்னார்கள். புதிய ஏற்பாடு நாங்கள் பார்க்கிறோம், ஒருவனை விருந்து கலைக்கப்பட்டான், ஒருவன் விருந்து கலைக்கப்பட்டான். ஆனா அவனை போய் விருந்துக்கு கூப்பிட்ட பொழுது அவன் என்ன சொன்னான்? மூன்று காரணங்கள் சொன்னான். என்ன சொன்னான்? நான் திருமணம் ஒரு பெண்ணை கொண்டேன், இப்ப நான் பிஸியா இருக்கிறேன்ப்பா, என்னால வரையலாம். அது நான் ஏர்மாடுகளை நான் வேண்டி இருக்கிறேன், என்னால என்ன செய்ய முடியாது, அதை ஓட்டி பார்க்கணும் வர முடியாது. நான் ஒரு நிலத்தை கொண்டிருக்கேன், ஒரு நிலத்தை நான் வேண்டி இருக்கிறேன், அதை போய் பார்க்கணும், என்னால வர முடியாது. காரணங்கள். ஆனா உண்மையில இந்த மனுஷனுக்கு என்ன இல்லை, போக விருப்பம் இல்லை. நீ 50 காரணம் சொல்லலாம், உன்னோட மனதுல விருப்பம் இருக்கணும். வெளியில வருது தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறதற்கு நாங்க என்ன செய்யறோம் சொன்னா, என் நியாயங்களை நாம் கொண்டு வர பார்க்கிறோம், எங்கள் நியாயங்களை நாங்கள் நிறுத்த பார்க்கிறோம். ஆனா அந்த மனுஷனுக்கு அந்த அழைப்புக்கு, அந்த கொண்டாட்டத்துக்கு போறதுக்கே அங்க விருப்பம் இல்லை. நியாயம் இல்லாத காரணங்களை முன்வைத்தான். எனக்கு இந்த கீழ்ப்படிதல், ஆனால் இன்னொரு மனிதனை தேவன் அழைத்தார். யாரை அனுப்புவேன் என்று கேட்டார், உடனே என்ன சொன்னான், இதை நான் இருக்கிறேன், இடைக்குல சாட்டு போக்கு சொல்லல, என்னால் இயல அது, நான் சொத்தி குருடு, எனக்கு கொஞ்சம் அது இது இல்லை, இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் அடியேன் இருக்கிறேன். கீழ்ப்படிதல் எனக்கு அருமையானவர்களே, ஊழியரை உருவாக்கும். நீங்கள் கீழ்ப்படியாமல் கர்த்தருக்கு ஊழியராய் வர வேண்டும் சொன்னால் அது முடியாத காரியம். தேவன் கீழ்ப்படுகிற ஜனங்களையே ஊழியத்துக்கு அழைக்கிறார். ஆபிரகாம் கீழ்ப்படிந்து போனான், இப்பார்க்கிறோம் அழைக்கப்பட்ட பொழுது அப்போஸ்தலர்களை தேவன் சீடர்களை அழைத்த பொழுது தாங்கள் செய்த காரியங்கள், செய்த தொழில்கள், தங்களுடைய சொத்துக்கள், தங்களுடைய காரியங்கள், உறவுகள், பல காரியங்களை விட்டு அந்தந்த யார் யாருடைய சூழ்நிலை எதையே விட வேண்டுமோ இழந்து கீழ்ப்படிந்தார்கள். ஆமேன். கீழ்ப்படிந்தார்கள். அதை ஊழியர்களாய் உருவாக்கிட்டு இன்றைக்கு எத்தனை பேர் நாம் அங்கே கீழ்ப்படிகளாய் அங்கே நாங்கள் காணப்படுகின்றோம். பவுல் திமோத்தேக்கு எழுதும் பொழுது, நீ ஒரு நல்ல ஊழியக்காரனாய், பவுல் திமோத்தேக்கு புத்தி சொல்லுகிறான், ஒரு இளம் ஊழியக்காரனுக்கு, நீ நல்ல ஊழியக்காரனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன செய், இப்படியே போ, இப்படியே நீ சரியான்னு சொன்னாரா? இல்லை, சொன்னான் நீ விட்டுவிட வேண்டிய விலக வேண்டிய காரியங்கள் அங்கே உண்டு. நீ சாட்சியாக இருக்க மற்றவர்களுக்கு முன்பதாக நீ சாட்சியாக நீ இருக்கணும். நீ இதெல்லாம் நீ விட்டு விலகணும். மற்றவர்களுக்கு நீ மாதிரியாக இருக்கணும். நீ குற்றம் சாட்ட படாதவன். நான்கு காரியத்தை பவுல் இளம் ஊழியக்காரனை திமோத்தேக்கு சொல்லுகிறான். அனுபவத்தில் அநேக அனுபவங்களுக்கு வந்த பவுல் சொல்லுகிறான். வளர்ந்து வருகிற இளம் ஊழியக்காரன் திமோத்தேயை பார்த்து, நீ விட்டு வர வேண்டிய காரியங்கள் அங்கே உண்டு, நீ சாட்சியாக இருக்க வேண்டிய இடங்கள் அங்கே உண்டு, நீ மாதிரியாய் வாழ வேண்டிய காரியங்கள் உண்டு, நீ மற்றவர்களுக்கு முன்பதாய் குற்றம் சாட்டப்படாதவனை நீ நிற்க வேண்டும் என்று சொல்லி அங்கே பவுல் திமோத்தேக்கு அங்கே புத்தி சொல்கின்றான். இன்றைக்கு எங்களுடைய கீழ்ப்படிவு எப்படி இருக்கிறது? எங்களுக்கு ஆசைகள் உண்டுதான், ஆனால் எங்களுடைய கீழ்ப்படிவு எப்படி உண்டு? ஆண்டவர் கீழ்ப்படுதலை விரும்புகிறார். ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அந்த கீழ்ப்படிவை பாங்கி ஒரு இடத்துல எனக்கு அது ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன சொன்ன சொல்றார், பொல்லாத உன் அதிகாரி, ஒரு அதிகாரி பொல்லாதவனா இருந்தாலும் மேற்பட்ட அதிகாரி, நீ அவனுக்கும் என்ன செய்? ஆமேன். உன் அதிகாரி பொல்லாதவனா இருந்தாலும், உனக்கு மேற்பட்டவன் பொல்லாதவனா இருந்து அவன் உன்னை கடினமாய் நடத்தினாலும் கீழ்ப்படி. அப்படி என்று சொல்லப்படும் பொழுது தேவன் சபை நடுவிலே ஊழியன் ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிதலை எவ்வளவு தூரம் தேவன் விரும்புவார்னு நினைக்கிறீங்க? ஆமென். பொல்லாத ஒரு அதிகாரிக்கே உனக்கு கீழ்ப்படிய சொல்றான்னு சொன்னா சபை நடுவிலே, நான் இறுதியில் திரும்பவும் இந்த ஒரு வசனத்துக்கு நான் வருகிறேன். ஆகவே கீழ்ப்படிதல் ஊழியரை உருவாக்கும். கீழ்ப்படிதல் ஊழியரை அங்கே உருவாக்கும். நான்காவதாக கீழ்ப்படிதல் என கருமானவளே எங்களை உருப்படுத்துகிறது அல்லது எங்களை தகுதிப்படுத்துகிறது, மாற்றுகிறது. அந்த கீழ்ப்படிதலங்களை உருப்படுத்துகிறது. ஏன் நான் சொல்ல சொன்னால், அவருடைய சீடர்கள் இயேசு, ஆண்டவர் இயேசுக்கு சீடர்களை தேர்ந்தெடுத்தார். ஆனா அவங்களுக்கு பலவீனமான பாண்டங்கள் தான். சில பேர் பயந்தாங்க. இயேசு ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் பேதுரு எல்லாம் கிட்ட இயேசுவோட போய் சேர்ந்து போறதுக்கு என்ன செஞ்சான், என்ன செஞ்சான், பயந்து என்ன செஞ்சான், தூரமா போனா. ஓமா இல்லையா, தூரமா போனான். இயேசுவை சிறு பிடிச்சோண்டு போறாங்க, சிறுவர் அடிக்க போறாங்க, பேதுரு என்ன செய்யறான், தூரம். அப்ப அப்படியான தூரமா போனபடியால தான் எங்க போய் இருக்க வேண்டிய நிலை வந்துச்சு, சேவரோட இருக்க வேண்டி வந்துச்சு. இருக்க வேண்டி வந்ததுனால தான் என்ன செஞ்சான், மூன்று தர மறுதளிக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்துச்சு. அப்புறம் இயேசு என்ன நடக்குமோன்னு சொல்லி தூரமா போய் பார்த்து கொண்டு நின்றான். அப்பா சொன்னாங்க, இயேசுவோட நிக்க அல்ல, தனியே நிக்க, இவரும் அவனோட சேர்ந்து ஆள் இல்ல என்று கேட்டாங்க, பயந்தாங்க. அதே சீடர்கள் காற்றையும் கடலையும் கொந்தளிப்பையும் பார்த்து என்ன செஞ்சாங்க, ஐயரே மடிந்து போகிறோம், ஐயரே நாங்க மடிஞ்சு போகிறோம் என்று கதறினாங்க இயேசுவை பார்த்து. ஒரு காற்று, ஒரு அல்ல கொந்தளிப்பு, படகு ஆடுது, மடிய போறோம் என்று கத்துறாங்க. பயந்தவங்க, பலவீனமான பாண்டங்க. ஆனா இதே சீடர்கள் எனக்கு அருமையானவர்களே, ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்த ஒரு காரியம் தான், நான் ஏன் திரும்ப அதை ஞாபகப்படுத்துகிறேன். இதே சீடர்கள் பார்க்கிறோம், காற்றுக்கு பயந்தவங்க, கடலுக்கு பயந்தவங்க, சொன்னாங்க என்ன, அவரை மாதிரி சிறுவையில் அறைய வேண்டாம், தலைகளா அரைஞ்சு கொள்ளுங்க. காற்றுக்கு பயந்த சீடர் சொல்றான், இப்ப என்ன தெரியுமா, என்ன என்ன இப்படி அறைய வேண்டாம், சிலுவையில் தலைகளா என்னை அறையுங்க.
ஒரு சீஷனுடைய தோலை புரிச்சு உயிரோட வச்சு கிழிச்சு உரிச்சாங்க, செத்தான், சண்டை பிடிக்கல. ஒருத்தனை கல்லறிஞ்சு கொண்டாங்க, சண்டை பிடிக்கல, சாந்தமா செத்தான். ஒருவனுடைய ரெண்டு கால்களையும் பிடித்து கிழித்து ரெண்டாய் உடம்பை கிழித்து கொன்றாங்க, அப்பையும் சந்தோஷமா இருந்தாங்க. பவுலுடைய தலையை வெட்டி கொண்டாங்க, சிரச்சேதம் பண்ணினாங்க, அப்பையும் அவன் இரத்த சாட்சியா மறைச்சான். நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, இவங்கள் யார் இதெல்லாம் கண்டு பயப்பட்ட ஜனங்கள், இதுக்கு முன்பு காற்றுக்கு பயப்பட்ட ஜனங்கள், கடல் கொந்தளிக்கு சில பேர் பயப்பட்டாங்க, சில சில காரியங்களுக்காக ஒவ்வொருடைய வாழ்க்கையில் பேதுரு தூரமா தினம் நடக்கும்னு தூரமா எல்லாம் போனான். ஆனா இப்ப துணிகரமா சொல்றாங்க அதே மக்களுக்கு முன்னால, நீங்க அரைஞ்சு கொண்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி நாங்க இப்ப என்ன செய்யறோம், உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். அவரை எல்லாம் ரட்சகர் இல்லை, ஒருவேளை பயந்த ஜனங்கள். இப்ப என்ன, அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள், ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள். கீழ்ப்படிதல் அவர்களை பார்க்கின்றோம், அங்கே அவர்களை தகுதிப்படுத்திட்டு அவர்களுக்கு பெலன் கொடுத்துட்டு அவங்களை உருவாக்கிட்டு, நான் சொல்றேன், அவங்களை அந்த இரத்த சாட்சிகளாய் மறிக்கிற ஒரு அளவுக்கு கீழ்ப்படிதலினாலே கற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் அவங்களை அங்கே தகுதிப்படுத்தி அங்கே உருவாக்கிட்டு இப்ப அவர்களுக்குள்ளே தைரியம் அங்கே கடந்து வந்தது எல்லாருக்குள்ளையும். கீழ்ப்படிதல் உங்களை ஒரு நல்ல ஒரு மேன்மையான நிலையை உருவாக்கும். ஆமென். நல்ல ஒரு நிலைக்குள்ளே உங்களை உருவாக்கும். இல்லாமட்டால் பார்க்கிறோம், ஒன்றும் செய்ய முடியும். நாங்கள் பார்க்கிறோம், இன்றைக்கு எங்களுக்கு என்ன இல்லை, கீழ்ப்படுதலிலே நாம் கற்றுக்கொண்டு போக எங்களுக்கு விருப்பம் இல்லை. அங்கே ஒரு கதையாய், உண்மை சம்பவம் அல்ல, ஒரு ஒரு விளங்கிக் கொள்வதற்காக ஒரு காரியம் சொல்லுவார்கள். அங்கே ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு ஓவியம், ஒரு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஓவியம், ஒரு கல்லினால செய்யப்பட்ட ஒரு ஓவியம் இருந்துச்சாம். அதை பார்க்க போயிக்க அதோட வழியெல்லாம் கற்கள், கற்கள் போட்டிருந்த ஒரு வழி, கல்லால் செய்யப்பட்ட ஒரு வழி. ஆனால் அதன் பின்பு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஓவியம், அங்கே ஓவியம் என்ன மன்னிக்கவும் ஒரு உருவம், சிலை அங்கே செய்யப்பட்டிருந்தது கல்லினாலே. அப்போ இந்த கல், கீழே இருந்த கல், ஆக்கள்லாம் மிரிச்சு கொண்டு போகிறாங்க இந்த கல்லுகளை, நடபாதையில் இருக்கிற கல்லுகளை. அப்போ அந்த கல்லுகளுக்கு ஒரு சின்ன பொறாமை வந்துச்சு. என்ன, நாங்களும் கல், இந்த சிலையும் கல், சுற்றுலாக்காரர் எல்லாரும் எங்களை மிரிச்சு கொண்டு வந்து இதை பார்த்து அதிசயப்பட்டு செல்ஃபி எடுக்கிறாங்க, குரூப் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஒருத்தருமாவது எங்களை பார்த்து கீழே கிடக்கிற எங்களை பார்த்து என்ன செய்யலை, ஒன்றுமே செய்யலை, அதைத்தான் பார்க்க வராங்க, நாங்கள் மிரி வர்றோம் மிரி வர்றோம். அப்போ இந்த சிலைக்கு அது விளங்கிட்டு இப்போ சொல்லிச்சான், பாறையில் நாங்கள் எல்லாரும் மலையில் இருக்க எல்லாருமே உண்டா தான், எல்லாரும் உண்டா தான் இருந்தோம், உண்மைதான். ஆனால் இந்த சிலையை செய்கிறதுக்கு வந்து ஒரு சிப்பி வந்து பெரிய ஆயுதத்தை வச்சு இதை உடைக்க, நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, உடைக்க படாரண்டு நீங்க உடைஞ்சு கீழே விழுந்துட்டீங்க, ஒரு அடியுமே என்ன செய்யலை, ஒரு இதுலயே நீங்க வந்துட்டீங்க. ஆனா என்ன போட்டு அடிச்சு கொட்டி தட்டி இங்க குத்தி அங்க குத்தி எல்லாம் செய்ய வரைக்கும் நான் என்ன செய்யறேன், உடையாம அப்படியே இருக்கிறேன். கண்ணாடியில் இங்க குத்துறான், கைக்குள்ள குத்துறான், காலுக்குள்ள குத்துறான், இங்க அல விட்டுறான், எத்தனையோ கொத்து எத்தனையோ வெட்டு, எவ்வளவோ எனக்கு விருப்பம் இல்லாத எல்லாம் பெயிண்ட் எனக்கு அடிக்கிறாங்க, விருப்பம் இல்லாத வேலையெல்லாம் செய்யறாங்க, எல்லாம் செய்யறாங்க. இப்ப நான் என்ன செய்யறேன், உடையாம அப்படியே இருக்கிறேன், எல்லாம் தாங்கி கொண்டிருக்கிறேன், எனக்கு விருப்பம் இல்லை. ஆனா எனக்கு வேற வேற கலர் பூசுறாங்க, அதுக்குள்ள வெட்டுறாங்க, உடைய எவ்வளவு. ஆனா நீங்க ஒரு அடியோட என்ன செஞ்சீங்க, உடைஞ்சு போயிட்டு ஒரு பக்கத்துல நின்று போட்டு இப்ப நீங்க சொல்றீங்க உங்களை என்ன செய்யல, ஒருத்தரும் பார்க்க எல்லாம் வரல. ஆனா நான் எத்தனை வேதனையை தாங்கினேன், எனக்கு விருப்பம் இல்லாதது இருந்தும் நான் சகிச்சு கொண்டேன், எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கொண்டேன். ஆனா இப்ப என்ன, ஜனங்கள் வந்து பாக்குறாங்க. நான் இதே நான் சொல்ல வரேன்னு சொன்னா எனக்கு கருமானவளே, அந்த அந்த உடையாமல் இருந்த அந்த கல் எப்படி எல்லா காரியத்தையும் அனுபவிச்சதோ அது போல நீங்க கீழ்ப்படிஞ்சு அனுபவி, நீங்க அனுபவிச்சு கீழ்ப்படிஞ்சு இருந்தேன்னு சொன்னா இந்த கீழ்ப்படுதல் உங்களை நல்ல ஒரு நிலைக்கு உங்களை உருவாக்கும். ஆமேன். இந்த கீழ்ப்படுதல் உங்களை நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு போகும், அது வீண் போகாது. நாம் கீழ்படுகிற கீழ்படி ஒரு நான் நினைக்கிறீங்களா, நான் தேவனுக்கு தேவனுடைய வார்த்தைக்காய் கீழ்ப்படிஞ்சு தேவனுடைய நாமத்துக்காக நான் கீழ்ப்படிஞ்சு ஒன்றை செஞ்சா இவளுக்கு பிரயோசனம் இல்லைன்றாக்கள் யாராவது சொல்லுங்க. அப்போ ஆறா சொல்லுங்க, நான் தேவன நாமத்துக்கு செய்யற காரியம் எனக்கு பிரயோசனமே இல்லை, ஒண்ணுமே எப்பயுமே ஒண்ணுமே நடக்காது நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு கீழ்ப்படிவும் என் தேவனுடன் கணக்கு வைத்திருக்கிறார். நீங்க எங்கெங்கெல்லாம் சொல்ல ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் தண்ணி கொடுத்தா அதெல்லாம் பெருசாக நாங்கள் கணக்கில் வைக்கிறோமா? தண்ணி கொடுக்குறாங்களோ வீட்டில் வந்து தண்ணி கொடுக்குறாங்களோ கொப்பியில் எழுதி வச்சுருக்கிறார்கள் அப்படி யாரும் இருக்கிறீங்களா? இல்லை, கண்ணி கொடுக்குற ஒரு கலசம் தண்ணி கொடுக்குறவனையே நான் என்ன செய்கிறேன் மறக்கலை, என் நாமத்து நிமித்தம் வர்ற என்னுடைய தாசனுக்கு. அப்புறம் தேவன் எல்லாவற்றையும் கணக்கில் உங்களுடைய கீழ்ப்படிவு வீண் போயில பார்க்கிறோம். சீஷர்களை அந்த கீழ்ப்படிவு இரத்த சாட்சிக்குள் செல்லத்தக்கதாய் உருவாக்கி நடத்திட்டு இன்றைக்கு நானும் நீங்களும் எவ்விதமாய் எங்களுடைய கீழ்ப்படிதலுக்குள்ளே அங்கே நாங்கள் கடந்து செல்கிறோம் என கருமாங்க. ஆகவே முதலாவது அங்கே நாங்கள் பார்த்தோம் அந்த கீழ்ப்படுதல் உங்களை எங்கே என்ன செய்கிறது, உங்களுடைய குடும்பத்திற்கு எங்கே யாருக்கு குடும்பத்திற்கு ஆசீர்வாதம். ரெண்டாவது கீழ்ப்படுதல் அது என்ன என்ன செல்கிறது, ரெண்டாவது ஆசீர்வாதம் அங்கே அது சபைக்கு அது கொண்டு வருது. மூன்றாவது கீழ்ப்படுதல் ஊழியர்களை உருவாக்கும் ஊழியத்தை கீழ்படிதல். நான்காவது ஒரு நல்ல நிலைக்கு எங்களை கொண்டு போய் விடுகிறது. கீழ்ப்படிதல் அங்கே பார்க்கின்றோம் எங்களை மாற்றி எங்களுடைய மாற்றி பார்க்கின்ற ஒரு நல்ல உன்னதமான ஒரு நிலைக்கு அங்கே இது எங்களை அது அங்கே கொண்டு போகிறது. ஆகவே இந்த கீழ்ப்படுதலிலே நாம் எப்படி இருக்கோம் என்று சொன்னால், அவர் குமாரனா இருந்தும் அவர் என்ன செய்தாராம், தன்னை கீழ்ப்படுதலுக்கு ஒப்புக் கொடுத்தார். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் குமாரனா இருந்தும் தன்னை அந்த கீழ்ப்படுதலுக்குள்ளே அங்கே ஒப்பு கொடுத்தார். ஆகவே பிதா எல்லா நாமங்களுக்கு மேலான நாமமாய் அவர் அவரை உயர்த்தி வைத்தார். இன்றைக்கு எங்களுடைய கீழ்ப்படிதல் சிந்தித்து பாருங்கள், உங்களுடைய கீழ்ப்படிவு உங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா? இங்க இருக்கிற உங்களுடைய கீழ்ப்படிவு உங்களை சபைக்கு ஒரு எழுப்புதலுக்கு காரணமாய் உங்களுடைய கீழ்ப்படிவு இருக்கிறதா? உங்களுடைய கீழ்ப்படிவினாலே கீழ்ப்படுகிறதுனாலே நீங்கள் ஊழியக்காரராய் மாறுகிறீர்களா? உங்களுடைய கீழ்ப்படிதல் இருக்கிற நிலையை சாதாரண நிலையை பார்க்கிலும் ஒரு விசேஷித்தமான ஒரு நிலைக்கு அங்கே உங்களை கொண்டு போய் விடுகிறதா? சிந்தித்து பார்க்கல எனக்கு அருமையானவளே. கீழ்ப்படிதல் ஒரு மேன்மையான ஒரு காரியத்தை செய்யும். ஆகவே இந்த வருஷத்திலும் எனக்கு அருமையானவளே, நாம் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் எங்களுக்கு புதிய காரியத்தை செய்கிறார், வல்லமையான காரியங்கள் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே அங்கே கொண்டு வருகிறது. ஆகவே இந்த நாள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். இந்த நாட்களிலே உங்களுடைய குடும்பங்களிலே இருக்கிற சூழ்நிலைக்கு என்ன காரணம், நான் என்னுடைய கீழ்ப்படியாமையா, அல்லது சபையிலே வருகிற ஒரு சூழ்நிலைக்கு நான் என்னுடைய கீழ்ப்படியாமை காரணமாக இருக்கிறதா, ஒரு எழுப்புதல் அணைந்து போகிறது என்று சொன்னால் அதுக்கு என்னுடைய கீழ்ப்படியாமையா காரணமாக இருக்கிறதா? நீங்கள் அநேக சாட்டு போக்குள் சொல்லலாம், ஆனால் தேவன் உங்களை இருதயங்களை பார்க்கிறார். கீழ்ப்படிதல் என கரிமானவர்களே உங்களை ஊழியக்காரராய் மாற்றுகிறது. அது மட்டுமல்ல, கீழ்ப்படிதல் அங்கே ஒரு மேன்மையான நிலைக்கு உன்னையும் உங்களையும் என்னையும் அங்கே உயர்த்துகிறது. ஆகவே இந்த வார்த்தைகளையும் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை அவர் செய்வாராக. ஆமென்.